ஓமஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்ய சக்ஷுரோன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹ. நாமசிரேஷ்டம் மனமபி சச்சிபுத்ரமத்ர சுரூபம் ரூபம் தஸ்யாக்ரஜம் குருபுரிம் மாதுரிம் கோஷ்டவதிம் ராதாகுண்டம் கிரிவரம் மஹோராதிகா மாதவாசாம் ப்ராப்தோ யஸ்ய ப்ரதித க்ருபயா ஸ்ரீகுரும் தம் நதோஸ்மி. வந்தேஹம் ஸ்ரீகுரூன் ஸ்ரீகபத கமலம் ஸ்ரீகுரூன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதம் விதம் தம் சஜீவம் சாத்வைதம் ஷாவதூதம் ஜனசகிதம் கிருஷ்ணச்சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சககணலலிதா ஸ்ரீ விசாகான்விதாம்ஸ்ச. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்றைக்கு கோவர்தன பூஜா. முதல் முறையா இஸ்கான் மறைமலை நகர்ல கொண்டாடுறோம். நான் யோசிச்சு பார்க்கல அதை பற்றி. சந்தான கிருஷ்ண பிரபு உள்ள வந்தனே முதல்ல சொன்னார், முதல் முறையா மறைமலை நகர்ல கோவர்தன பூஜான்னு. கோவர்தன் பூஜா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆரம்பித்து வச்சது. அவர் சுமார் 5000 வருடங்களுக்கு முன்னாடி இதை ஆரம்பித்து வச்சார். இந்திரனை வழிபடுறதுக்காக நந்த மகாராஜர் ஏற்பாடு செஞ்சிருந்த எல்லா பொருட்களையும், கோவர்தனத்தையும் பசுக்களையும் நோக்கி கிருஷ்ணர் திசை திருப்பினார். இந்த திருவிழா பெரும்பாலும் கோவர்தன பூஜா கோவர்தன திருவிழா அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட இதில் கோபூஜையும் இணைந்து இருக்கு. உண்மையில் இது கோபூஜா கோவர்தன பூஜா ரெண்டும் இணைந்த பூஜை நிகழ்த்தப்படணும், அது வழிமுறை. கிருஷ்ணர் நந்த மகாராஜரை இந்திர பூஜையிலிருந்து நிறுத்திட்டு நந்த மகாராஜருக்கு அறிவுரை கொடுத்தார். தனது தந்தைக்கு தான் அறிவுரை கொடுத்தார். நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாமே இந்த கோவர்தன மலையையும் பசுக்களையும் சார்ந்து இருக்கு. அதனால நம்ம நம்மளுடைய நன்றி கடனை செலுத்தணும்னு பிரியப்பட்டோம் அப்படின்னா, அப்போ நம்ம இந்த கோவர்தனத்தையும் பசுக்களையும் வழிபடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் நந்த மகாராஜரும் பசுக்களையும் கோவர்தன மலையையும் வழிபடுறதுக்கு ஏற்பாடு செய்தார். அந்த வழிபாடு பலவிதமான பிராமணர்களை கொண்டு செய்யப்பட்டது அப்படின்னா கூட, அடிப்படையில் அந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம் அன்னக்கூட்டம். பலதரப்பட்ட தானியங்களை கொண்டு, அதுலேயும் குறிப்பாக அரிசி அல்லது சாதத்தை கொண்டு மலமலையாக குவிப்பாங்க. அன்னங்களை கூட்டம் அன்னக்கூட்ட, இந்த அன்னக்கூட்டத்தை வைத்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பாங்க, அல்லது கிருஷ்ணரே அந்த அன்னக்கூட்டமாகவும் ஆகிறார். கிருஷ்ணர் அவருக்கும் கோவர்தன மலைக்கும் வேறுபாடு கிடையாது. கோவர்தன மலை சாக்ஷாத் கிருஷ்ணரே. நிறைய இடங்களில் கோவர்தன மலையினுடைய கற்களை கொண்டு வந்து, கோவர்தன மலையிலிருந்து ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து அதை பூஜிப்பாங்க. கோவர்தன மலை சாக்ஷாத் கிருஷ்ணரேங்கிறதுனால அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களும் கிருஷ்ணரே. கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை எப்படி பூஜை செய்வார்களோ அதே மாதிரி கோவர்தனத்திலிருந்து வரக்கூடிய கல்லை பூஜை செய்வார்கள். நாம் பார்க்கிறோம் சைத்தன்ய மகாபிரபு அவரே சாக்ஷாத் தான் கோவர்தனத்துக்கு போனப்ப எடுத்துட்டு வந்த கல்லை ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு கொடுத்து அவரை வழிபட சொல்லி சொன்ன வரலாற்றினை. அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் நிறைய இடங்களில் இந்த கோவர்தன பூஜை அப்படிங்கிறது தினசரி நடந்து வருது. கோவர்தன கற்களை கொண்டு ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆன்மீக குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் அவர் மாயாப்பூர்ல கோவர்தனத்திலிருந்து கொண்டு வந்த கற்களை கொண்டு ஒரு சிறிய மலையை ஏற்படுத்தினார். அதுக்கு பக்கத்திலேயே ராதா குண்டம் ஷியாமகுண்டத்தையும் ஏற்படுத்தினார். அதன் மூலமா மாயாப்பூர்லையும் கோவர்தன மலை கொண்டு வரப்பட்டது. எல்லா இடங்கள்லையும் நிறைய இடங்களில் இந்த கோவர்தன பூஜை அப்படிங்கிறது தினசரி நிகழ்த்தப்படுது. கோவர்தன மலையை மலையிலிருந்து எடுத்துட்டு வந்த கற்களை வைத்து, ஆனால் அதே நேரத்தில் விசேஷமாக இந்த கோவர்தன பூஜை அப்படிங்கிறது இந்த திருநாளில் நிகழ்த்தப்படுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய சில நாளில் கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி பிடிக்கிறார். இந்த கோவர்தன பூஜையின் மூலமாக கிருஷ்ணர் பல செய்திகளை மக்களுக்கு கொடுக்கிறார். எண்ணிலடங்காத செய்திகள், எண்ணிலடங்காத ரச பரிமாற்றங்கள், நிறைய விஷயங்கள் இந்த கோவர்தன லீலைக்குள்ளார அடங்கி இருக்கு. அது எல்லாவற்றையும் விளக்கிறது அப்படிங்கிறது நாள் முழுக்க நம்ம விவாதித்தால் கூட முடியாது, வருடம் முழுக்க விவாதித்தாலும் முடியாது, ஆயுள் முழுக்க நம்ம விவாதித்தாலும் முடியாது. ஏன்னா கிருஷ்ணருடைய ஒவ்வொரு லீலைகளும் மிக சிறப்பு வாய்ந்தவை, கிருஷ்ணருடைய ஒவ்வொரு தருணமும் மிக சிறப்பு வாய்ந்தவை. ஆனால் அதே நேரத்தில் கிருஷ்ணருடைய சில குறிப்பிட்ட லீலைகள் குறிப்பிட்ட விதத்தில் போற்றி புகழப்படுகின்றன. கிருஷ்ணருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் விசேஷமானவை. சில பேருக்கு இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமானதாக இருக்கும். எந்த அளவிற்கு நம்ம கிருஷ்ணர் மேலே பற்றுதல் வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு கிருஷ்ணருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் நம்மளால் ரசிக்கத்தக்கதாக இருக்கும். நாம் பார்க்கிறோம் கிருஷ்ணருடைய ஒவ்வொரு அசைவையும் அவருடைய பக்தர்கள் கண்காணிக்கிறத, அவருடைய பக்தர்கள் அதற்காக இயங்கிறத, அதை கண்டு ரசிக்கிறத நம்ம கிருஷ்ணருடைய லீலைகளில் பார்க்கின்றோம். அதனால கிருஷ்ணர் நித்தியமாக லீலை புரிகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய ஒவ்வொரு செயல்களுமே விசேஷத்தன்மை கொண்ட லீலைகள் தான். இருந்தாலும் அதே நேரத்தில் சில குறிப்பிட்ட லீலைகள் கிருஷ்ணர் செய்கிறது அதிவிசேஷமுடையதாக ஆகிறது. எல்லாமே விசேஷத்தன்மை, கிருஷ்ணரே விசேஷத்தன்மை கொண்டவர் தான். அதாவது இது எந்த அளவிற்கு கிருஷ்ணருடைய லீலைகள் விசேஷத்தன்மை உடையது அப்படிங்கிறத நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களையும் கிருஷ்ணர் அல்லது எல்லா ஜீவன்களையும் பகவான் உயர்ந்தவராக இருக்கிறார். அந்த பகவானில் கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் அழைக்கப்படுறார். பகவான் பல்வேறு ரூபங்களை கொண்டவராக இருக்கிறார். அதில் கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் அழைக்கப்படுறார். அந்த ஸ்வயம் பகவானில் விருந்தாவன கிருஷ்ணர் ரொம்ப விசேஷமுடையவராக சொல்லப்படுறார். அந்த விருந்தாவன கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களோடு பல்வேறு ரசங்களை வெளிப்படுத்துகிறார். அவர் விருந்தாவனத்தில் பல்வேறு ரசங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த ரசங்கள் எல்லாவற்றுக்கும் சில கால தருணங்கள் இருக்குது. எந்த தருணத்தில் எந்த ரசத்தை வெளிப்படுத்துகிறார், எந்த வயதில் எந்த ரசத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. கிருஷ்ணர் பால்ய பருவத்தில் இருக்கும்போது அது அவருடைய பெற்றோர்களுக்கு அல்லது வயோதிகத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கோப்ப கோபியர்களுக்கு மிகவும் விசேஷமாக இருக்கு. பால்ய பருவம் கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும்போது தவளும் போது ஓடி விளையாடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது அவர்களுக்கு விசேஷத்தன்மை கொண்டதாக இருக்கு. நந்த மகாராஜ், யசோதாமா அவங்களை பின்பற்றக்கூடிய இதர மூத்த கோப்ப கோபியர்களுக்கு. கிருஷ்ணருடைய பௌகண்ட பருவமானது அவருடைய நண்பர்களுக்கு ரொம்ப விசேஷமானதாக இருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் அவர் கோவர்தன மலையில் போய் ஓடி விளையாடுறார், எல்லா நண்பர்களோடு சேர்ந்து விசேஷமாக மாடு மேய்க்க போகிறார், கன்று குட்டிகளை மேய்க்க போகிறார். அப்ப அதன் பிறகு வரக்கூடிய கைஷோர பருவமானது இளம் கோபியர்களுக்கு விசேஷமானதாக இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணருடைய லீலைகள்லையும் சில குறிப்பிட்ட தருணங்கள், அதாவது அதிகாலை நேரம் பார்த்தோம் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு ரொம்ப விசேஷமான நேரம், வாத்சல்ய ரசத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதற்கு பிறகு கிருஷ்ணர் மாடு மேய்க்க போறதுலேருந்து மாடு மேய்ச்சிட்டு வர்ற வரைக்கும் அது அவர்களுடைய நண்பர்களுக்கு விசேஷமான தருணம், அதுக்கப்புறம் இளம் கோபியர்களுக்கு விசேஷமான தருணம். இப்படி கிருஷ்ணர் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து செய்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் கோவர்தன லீலையை அரங்கேற்றும் போது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்கிறார். பல விசேஷ தன்மைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் கோவர்தன மலையை வழிபட சொல்லி நந்த மகாராஜருக்கு அறிவுறுத்தினதன் மூலமாக மக்கள் எல்லோருக்கும் ஒரு செய்தியையும் கொடுக்கிறார். யாரும் எந்த தேவர்களையும் வழிபட தேவையில்லை, என்னை வழிபட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு பலமான செய்தியை மக்களுக்கு கொடுக்கிறார். சில நேரத்தில் மக்கள் இந்த கேள்வியை கேட்கறது உண்டு, அடிக்கடி நம்ம கிட்ட, நாங்கள் இவ்வளோ நாள் இந்த கடவுளை வழிபட்டு இருந்தோம், இங்கே கிருஷ்ணர் கும்பிட வந்ததுக்கப்புறம் மற்ற கோயிலெல்லாம் வழிபடாமல் போனோம்னா அந்த கடவுள்லாம் கோச்சுக்க மாட்டாங்களா? அவங்க கோச்சுக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் எல்லாவற்றுக்கும் வேர், எல்லாவற்றுக்கும் மூலம். அவர் மூலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவரை வழிபடும் போது தானாக எல்லா தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க. அப்போ உடனே கேட்பாங்க, அப்புறம் ஏன் இந்திரன் திருப்தி அடையாம கோபம் கொண்டு இவ்வளவு நாசகார மலையை கொண்டு வந்தானே, நாங்க அது மாதிரி கிருஷ்ணரை வழிபடாம விட்டுட்டோம்னா, சரி கிருஷ்ணரை வழிபட்டுட்டு மற்ற தேவர்களை வழிபடாம விட்டுட்டோம்னா அப்ப இந்திரன் விரஜவாசிகள் மேல காட்டின கோபம் மாதிரி எங்க மேல காட்டிட்டா நாங்க எங்க போறது? எங்கேயும் போவ, நான் கிருஷ்ணத்தையே போங்க. விரஜவாசிகள் என்ன பண்ணாங்களோ அதையே பண்ணலாம். ஆனா அதே நேரத்தில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், கிருஷ்ணர் தன்னை சரணடைந்திருக்கக்கூடிய பக்தர்களை முற்றிலுமாக பாதுகாக்கிறார். விரஜவாசிகள் வேறு எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை, விரஜவாசிகளுக்கு எல்லளவும் எண்ணம் வரவே இல்லை, நம்ம இந்திரனை வழிபட்டதுனால தானே இப்படி ஆயிடுச்சு, பேசாம இந்திரன் கிட்ட போய் சரணடைஞ்சிடலாம், ஒரு க்ஷணம் கூட அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, சரி இந்திரன் கோபம் கொண்டு இந்த மாதிரி மலையை வரவழைச்சிருக்கார், என்ன செய்யலாம், கிருஷ்ணா அங்கதான், கிருஷ்ணர் தான் அங்க, வேற யாரும் அவங்களுக்கு தஞ்சம் கிடையாது. எல்லாவற்றையும் விட்டொழித்து தஞ்சம் அடைகிறாங்க விரஜவாசிகள். எல்லாரையும் கிருஷ்ணர் சொல்ற உடனே எல்லார்ட்டையும், எல்லாரும் உங்ககிட்ட என்னெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, குடும்ப அங்கத்தினர்கள், நம்மளுடைய பசுக்கள் எல்லாம் இருக்கிறார்களே, கன்றுகள் எல்லாம் இருக்கிறார்கள், எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, இந்த கோவர்தன் கடியில் நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவர்தனத்தை ஒரு சின்ன குழந்தை காலான பிடிச்சி தூக்குற மாதிரி கிருஷ்ணர் கோவர்தனத்தை தூக்கிட்டு தன்னுடைய இடதுகை சுண்டு வரல பிடிச்சுக்கிறார். அப்ப கூட பார்த்தோம்னா இன்னொரு விசேஷம், பொதுவா ஒரு மலையை தூக்கணும், இது சில நேரத்தில் நான் சொல்லியிருக்கலாம் இந்த விஷயத்த, ஒரு மலையை ஒருத்தவங்க தூக்குனாங்க அப்படின்னா அதுக்கு அடியில் கச்ச 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 கச்சன்னு இருக்கும். சாதாரணமாக ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு கல், அம்மிக்கல் அல்லது ஆட்டுக்கல் அசைக்காமல் வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் எதுக்காவது அசைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடியில் நிறைய பூச்சி இருக்கும், கச 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 கசன் இருக்கும், பூ பாசான்லாம் பிடிச்சிருக்கும், அந்த இடத்த தொடறதுக்கே பார்க்கறதுக்கே அருவறுப்பாக இருக்கும். ஆனா கிருஷ்ணருடைய யோக சக்தி எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னா, கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்குனதுக்கு அப்புறம் கோவர்தனத்துக்கு அந்த அடியில அற்புதமான பூங்காக்கள், நீர்வீழ்ச்சிகள், நீரோடைகள் ரொம்ப வசதியா இருக்கு, எல்லாமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவர் கொடை தான் பிடிக்கிறார், வெள்ளம் வந்ததுன்னா கொடை பிடிச்சி என்ன பிரயோஜனம், கோவர்தன மலையை கொடை மாதிரி பிடிக்கிறார், கொடை பிடிச்சா தலை நினையாது, வெள்ளம் வெள்ளம் தானே இங்க பெருக்கெடுத்து வருது, வெள்ளம் பெருக்கெடுத்து வந்ததுன்னா கால் வரைக்கும் வரும், முட்டி வரைக்கும் வரும், இடுப்பு வரைக்கும் வரும், அப்புறம் மார்பு வரைக்கும் வரும், கழுத்து வரைக்கும் வரும், தலை முழுகிடுமே. கிருஷ்ணர் தன்னுடைய யோக சக்தினால அந்த நீரானது பூமியை தொட்ட உடனே அந்த நீர் காணா போற மாதிரி பண்றார் அவருடைய லீலா சக்தினால. அதை பத்தி கிருஷ்ணர் யோசிக்கவே, கிருஷ்ணர் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனா அவருடைய லீலா சக்தி அதெல்லாம் யோசிச்சு அந்த தரையில பட்டறியும் அணைஞ்சிருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மலை உட்டரையும் அழகாக மலை மலை இறக்கி வச்சுட்டு போயிட்டு வாங்கன்றார். ஏன்பா ஏழு நாள் அடமலை பெலு பொழிஞ்சதுன்னா எப்படி இறக்கி வச்சுட்டு சும்மா போயிட்டு வான்னு சொல்ல முடியும்? எங்கே நடக்கிறதுக்கு பாதை இருக்குமா, சதசதன் இருக்காதா? கிடையாது. கிருஷ்ணர் எல்லாத்தையும் மறைச்சிடறார். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் யாருக்குமே எதுவுமே தெரியாத விதத்தில் பண்ணுறார். கிருஷ்ணர் தன்னுடைய சக்திகளை பல நேரத்தில் பல விதத்தில் உபயோகிக்கிறார். எந்த சக்தியை உபயோகித்து தான் கடவுள் அப்படிங்கிறத இந்திரனுக்கு நிரூபிக்கிறாரோ அதே சக்தியானது இவங்களுக்கு வேற விதத்தில் வெளிப்படுது. இவங்க யாரும் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஆ கிருஷ்ணனா தூக்குனார் வச்சாச்சு, ஓகே அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால் சில பேர் கிருஷ்ணன் மலையை தூக்கி பிடிச்சிருக்கும் போது, ஆ கிருஷ்ணன் உனக்கு கை வலிக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரம் தூக்கிக்கிறோன்னு கூட சொன்னாங்க. கிருஷ்ணருடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, கிருஷ்ணரை எவ்வளோ நேரம் நீயே தூக்கி பிடிச்சிருப்போம், உனக்கு கொஞ்சம் கை வலிக்க போகுது, நான் கொஞ்சம் நேரம் வேணால் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட இருந்த நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. மூத்தவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணர் கொஞ்சம் சின்ன பையன் கை வலிக்கும், நம்ம கொஞ்சம் குச்சி வச்சு சப்போர்ட் பண்ணலாம். ஆ அவங்க எல்லோரும் குச்சி வச்சுருப்பாங்க, மாடு மேய்க்கிறவங்க தானே, எல்லோரும் கையிலையும் குச்சி இருக்கும். அந்த குச்சியை வச்சு மலையை தூக்கி பிடிக்கிறோன்னு நினச்சி முயற்சி பண்ணுறான். ஆ அதாவது அவருடைய லீலை எந்த அளவிற்கு அவர் யோசிக்கிறார்னு பாருங்க. எந்த செயலை வைத்து இந்திரனுக்கு தன்னை கடவுளுங்க, நான் கடவுள் உனக்கு தெரியல மறந்துட்ட, இந்திரனுக்கு தெரியும். இந்திரன் எல்லாம் போய் தான் பிரார்த்தனை செஞ்சாங்க. பிரம்மாவோட சேர்ந்து இந்திரனும் போய் பிரார்த்தனை பண்ணாங்க பகவான்கிட்ட, விஷ்ணு கிட்ட, நீங்கள் இந்த உலகத்தில் தோன்றணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதும் இந்திரன் வந்து பிரார்த்தனை பண்ணான். அதுக்கப்புறம் பல்வேறு அசுரர்களை கொல்லும் போதும் பார்த்தாலும் தெரியுது. இருந்தாலும் அந்த கர்வம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, என்னுடைய ஸ்தானம் எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வழிபாடு எனக்கு கிடைக்காம போகுது அப்படிங்கிறது இந்திரனுடைய புத்தியை பேதலிக்க செய்யுது. அதைத்தான் ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. உண்மையில் இது கிருஷ்ணருடைய இலீலை, அதனால நம்ம இந்திரனை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதே மாதிரியான ஒரு குழப்பம் நாம் பார்க்குறோம் பிரம்மதேவருக்கும் ஏற்படுது. இருந்தாலும் பிரம்மதேவருக்குடைய ஸ்தானத்தில் இந்திரன் வைக்கப்படுறது கிடையாது. இருந்தாலும் இந்திரனுக்கு கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படிங்கிறது தெரியாத ஒரு விஷயம் கிடையாது, தெரிந்த விஷயம்தான். இதே மாதிரி விரஜவாசிகளுக்கு துன்பம் கொடுப்பதற்கு இதர நபர்கள் வரும்போது அந்த நபர்களை கிருஷ்ணர் கொல்றார். விரஜவாசிகளுக்கு துன்பம் கொடுக்கறதுக்காக யார் வந்தாலும் அவங்களை கிருஷ்ணர் விட்டு வைக்கல, எல்லாரையும் கொல்றார். காளியனை மட்டும்தான் விட்டு வைக்கிறார். அது அவனுடைய மனைவியருடைய பக்தியினால் கிருஷ்ணர் காளியனை கொல்லாமல் விட்டுறார். நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணால் போதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறார். ஆனால் பொதுவாக விரஜவாசிகளுக்கு துன்பம் இழைக்கக்கூடிய எல்லோரையும் கிருஷ்ணர் கொல்றார். ஏன்னா கிருஷ்ணருக்கு தன்னை காட்டிலும் தன்னுடைய பக்தர்கள் ரொம்ப முக்கியம். அதனால கிருஷ்ணர் தன்னை ஏதோ இது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய சில என்ன சொல்கிறது சென்டிமெண்டலாக சில பேர் சொல்லுவாங்க, ஏன் உயிரை கொடுத்தாது உன் உயிரை காப்பாற்றுவேன் அப்படின்னு. யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. சில நேரத்தில் அப்படி முயற்சி பண்ணி அவங்க செத்தும் போகிறாங்க. சில நேரத்தில் அது மாதிரி நடக்கிறது உண்டு. தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு என்னென்னா என்னுடைய உயிரை காட்டும் அடுத்தனுடைய உயிர் முக்கியம் அப்படிங்கிறது. கிருஷ்ணருடைய கேஸில் அப்படி முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் அழியக்கூடியவர் கிடையாது, சாதாரண ஜீவன்களைப் போல. இருந்தாலும் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை தன்னை காட்டிலும் பிரியமானவராக அதாவது கிருஷ்ணருக்கு தன்னை காட்டிலும் தன்னுடைய பக்தர்கள் பிரியமானவர்கள். அதே அவரே சொல்றார் சாஸ்திரங்களில், என்னுடைய பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர் சொல்றார், நானே கூட எனக்கு இவ்வளவு பிரியமானவன் இல்லை உத்தவா உன்னை போலங்கிற. உத்தவர்கிட்ட பேசும்போது சொல்வார், நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன், லக்ஷ்மி கூட எனக்கு இவ்வளோ பிரியமானவங்க கிடையாது, ஏன் நானே கூட எனக்கு இவ்வளோ பிரியமானவன் கிடையாது, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். ஆனால் உத்தவரை காட்டிலும் பல மடங்கு பிரியமானவர்களாக விரஜவாசிகள் இருக்கிறார். அப்போ எந்த அளவிற்கு கிருஷ்ணர் தன்னை இந்த விரஜவாசிகள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மாதிரி பல கோணத்தில் இந்த கோவர்தன லீலையானது பல விஷயங்களை நமக்கு சொல்லித்தருது. ஒன்றோ இரண்டோ மூன்றோ நான்கோ கிடையாது. கோவர்தனம் நித்தியமான ஒரு உலகம், கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகத்தில் இருந்து நேரடியாக இங்கே வரக்கூடியது. கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அவதரிக்கணும்னு விரும்பும் போது இங்கே கோவர்தனமும் யமுனையும் இல்லைன்னா ஸ்ரீமதி ராதாராணி நான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதன் அடிப்படையில் கிருஷ்ணர் சொல்றார், கவலைப்படாத, கோவர்தனமும் யமுனையும் ஏற்கனவே போயிட்டாங்கிறார். இங்கேயும் இருப்பாங்க, அதாவது ஆன்மீக உலகத்துலையும் இருப்பாங்க, இங்கேயும் வராங்க. அது கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய லீலாசக்தி. அவருடைய லீலாசக்தியில் அவருடைய பக்தர்கள் அல்லது அவருடைய அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் கூட, அத வஸ்துக்கள்னா எதுவும் வஸ்து கிடையாதாங்க, அதாவது எதுவும் ஜடம் கிடையாது. அவருடைய லீலைக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இதர நபர்கள் கூட அங்கே தோன்றாங்க. அவங்களும் ரெண்டு இடத்துல இருக்க முடியும் கிருஷ்ணருடைய கருணையினால். அவங்களுக்கு அது தெரியாது, நம்ம எங்கே இருக்கிறோம் ஏது இருக்கிறோம், ரெண்டு இடத்துல நம்ம இருக்கிறோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க ரெண்டு இடத்துலையும் இருப்பாங்க. கோவர்தன மலை ஆன்மீக உலகத்தையும் இருப்பார், இங்கேயும் இருப்பார். யமுனை நதி அங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. யமுனையும் கோவர்தனமும் இந்த உலகத்தில் பல்வேறு லீலைகளின் மூலமாக தோன்றாங்க. இந்த கோவர்தனமும் யமுனை ரெண்டு பேருமே ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. புலஸ்தி முனிவரோட சாபத்தினால கோவர்தன மலை ஒவ்வொரு நாளும் கடுகளவு குறைஞ்சுட்டே இருக்கு, உள்ள போயிட்டே இருக்கு. அது களி மேலும் முன்னேறும் போது முற்றிலுமாக கோவர்தனம் மறந்திடும். அதே மாதிரி யமுனையும் அதே மாதிரி போயிடும். கங்கையும் அதே மாதிரி போயிடும். கங்கை எப்ப இந்த உலகத்தை விட்டு போகுதோ அப்ப கலியுகம் இன்னும் வேகமாக தீவிரமடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த கோவர்தனமானது ஆன்மீக உலகத்திலிருந்து நேரடியாக கிருஷ்ணருடைய விருப்பத்தின்படி இங்க இறங்கி வர, கோவர்தனத்தினுடைய நீல அழகு அகலம் உயரம் இதெல்லாம் ரொம்ப அபரிமிதமானது. இன்றைக்கு நம்ம பார்க்கறது ரொம்ப ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி தெரியலாம், ஆனா கோவர்தனம் கிரிராஜ்னு சொல்லப்படுது, மலைகளின் அரசன். ரொம்ப பெரிய மலை. கிருஷ்ணர் 5000 வருடங்களுக்கு முன்னாடி லீலைகள் புரியும் போது கூட கோவர்தனம் பச்சை பசேல்னு இருக்கும். கோவர்தனத்தில் இருக்கக்கூடிய புற்கள் தான் கிருஷ்ணர் மேய்க்கக்கூடிய கன்றுகளுக்கு உணவாக அமைகின்றன. அங்க எக்கச்சக்கமான அருவிகள் இருக்கு, அங்க எக்கச்சக்கமான மிருகங்கள் கூட இருக்கு கோவர்தன மலையில. மிருகங்கள்னா காட்டு விலங்குகள் கிடையாது, அங்க மான்கள், குரங்குகள், பறவைகள் இது மாதிரி பல்வேறு மிருகங்களும் அந்த கோவர்தன மலையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் கூட கோவர்தனத்தில் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், ஆனா குறைந்த அளவில் நம்ம பார்க்கிறோம். கிருஷ்ணர் கோவர்தன மலை மேல ஏறி அங்க பக்தர்களோடு இணைந்து விளையாடுவார். அவருடைய தினசரி வழக்கம் கோவர்தன மலை மேலதான். அதனால கோவர்தனம் ரொம்ப விசேஷம் வாய்ந்ததாக கருதப்படுது. நாம் பார்க்கிறோம் உபதேசாமிரதத்தில் ஸ்ரீ ரூபகோஸ்வாமி சுட்டி காட்டுறார் இந்த விஷயத்தை நமக்கு. இந்த உலகங்கள் எல்லாவற்றை காட்டும் வைகுண்ட லோகம் உயர்ந்தது, ஏன்னா அது ஆன்மீக உலகம். அந்த வைகுண்ட உலகத்தில் நித்தியமானதான, அந்த வைகுண்ட உலகத்தில் மிக உயர்ந்ததான விருந்தாவன தாமம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அந்த விருந்தாவன தாமத்தில் 12 காடு கிருஷ்ணலோகம் உயர்ந்தது. கிருஷ்ணலோகத்தில் விருந்தாவனம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காடுகள், அங்க இருக்கக்கூடிய 12 காடுகள் உயர்ந்தது. கிருஷ்ணருடைய லீலைகள் நிகழ்பெற்ற 12 காடுகள், அதுல விருந்தாவனம் ரொம்ப உயர்ந்தது, அதுல கோவர்தனம் ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா கோவர்தனம் கிருஷ்ணருடைய விரலால தூக்கப்பட்டது. கிருஷ்ணர் அங்க தினசரி எண்ணிலடங்காத லீலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். கோவர்தனத்தினுடைய அடியில தான் ராதா குண்டம், ஷியாம குண்டம் இதெல்லாம் அமைந்திருக்கிறது. கோவர்தனத்தை சுற்றிதான் கிருஷ்ணருடைய பல்வேறு லீலைகள் அரங்கேற்றப்பட்டன. அந்த காரணங்கள்னால கோவர்தனமானது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது. கோவர்தனத்தை நினைவு கொண்டு கோவர்தன பூஜையில ஈடுபடுறதுங்கிறது கால தொன்று தொட்டு இருந்து வந்துருக்கு. கிருஷ்ணர் என்னைக்கு ஆரம்பித்து வைத்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை நடந்துவார். நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையில மாதவேந்திர பூரி அதை ரொம்ப விமரிசையாக மறுபடி அறிமுகப்படுத்தினார். அன்னக்கூட்ட திருவிழாவை ஏற்படுத்தி அதை தொடர்ந்தும் கூட இன்றைக்கும் பார்த்தோம்னா இன்றைய திருநாளில் இன்றைக்கு நேற்று நாளைக்கு இந்த தருணங்களில் விருந்தாவனத்தில் ரொம்ப விசேஷமான தருணங்கள். நிறைய பேர் கோவர்தன மலையை பரிக்கிரமாப்பு செய்வாங்க, கோவர்தன மலையை சுற்றி வருவார்கள். கோவர்தன மலையை சுற்றி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதை பின்பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளால் கோவர்தன மலையை சுற்றி வர முடியல, கோவர்தன மலையை அன்னக்கூட்டத்தின் வடிவத்தில் இங்கே நம்ம அமைத்து அந்த அன்னக்கூட்டத்தை நம்ம பிரதட்சிணம் வரோம். அதன் மூலமாக நம்ம கோவர்தன பரிக்கிரமா செய்த பாக்கியத்தை பெறுகிறோம். கிருஷ்ணர், கிருஷ்ண பக்தர்கள் எல்லோரும் இந்த கோவர்தன பரிக்கிரமாவில் ஈடுபட்டிருக்காங்க. சாக்ஷாத் கிருஷ்ணர் அவரே பரிக்கிரமா பண்ணுவார். பசுக்களோட கன்றுகளோட சேர்ந்து அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார் கோவர்தன பரிக்கிரமாவை. கோவர்தன பூஜை பண்ண அன்றைக்கு என்னைக்கு கோவர்தன பூஜையை ஆரம்பிச்சு வச்சாரோ அதே நாளில் தன்னுடைய கன்றுகள் எல்லாரோட சேர்த்து அவரும் சுற்றி வருவார். நாம் பார்க்குறோம் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லோரும் அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். சைத்தன்ய மகாபிரபு செய்திருக்கிறார், கோஸ்வாமிகள் தினசரி செய்திருக்கிறார்கள், தினசரி சனாதன் கோஸ்வாமி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி குறிப்பா அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, தினசரி செய்வார்கள் அப்படின்னு. தினசரி கோவர்தன பரிக்கிரமா அதில் ஈடுபடுவாங்க. 21 கிலோமீட்டர் அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவு அதை அவங்க சுற்றி வருவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் அவரும் இதை இந்த கோவர்தன பரிக்கிரமாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். இன்னும் சொல்லப்போனால் அவர் தன்னுடைய லீலையினுடைய இறுதி காலகட்டத்தில் இந்த கோவர்தன பரிக்கிரமாவை மேற்கொள்ளணும்னு சொல்லி பிரியப்பட்டார். அந்த நேரத்தில் அவருடைய சிஷ்யர்களுக்கு நடுவில் ரெண்டு அபிப்பிராய பேதம் வந்தது. சில பேர் ஸ்ரீல பிரபுபாத் இதை விருப்பப்படுறார், நம்ம பிரபுபாதரை கூட்டிட்டு போகணும், பிரபுபாதர் மாட்டு வண்டியில் போகணும்னு ஆசைப்பட்டார். கோவர்தன பரிக்கிரமா பிரபுபாதர் மாட்டு வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகணும்னு பிரியம் சில பேருக்கு, பிரபுபாதருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு. சில பக்தர்கள் சில பிரபுபாதரை இந்த சூழ்நிலையில் கொண்டு போக கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சில பக்தருடைய விருப்பம். எப்படி பார்த்தாலும் இந்த கோவர்தன பரிக்கிரமா மேற்கொள்றதுனுடைய முக்கியத்துவத்தை சில பிரபுபாதர் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். இந்த கோவர்தன பூஜை ரொம்ப விசேஷமானது, உண்மையில் ரொம்ப விமரிசையாக நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா. இந்த தடவை நம்ம எளிமையான விதத்தில் இந்த திருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் இதை ரொம்ப விமரிசையாக நம்ம கொண்டாடணும். நிறைய மக்களை வரவழைத்து பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோருக்கும் கிருஷ்ணரை மட்டும் வழிபடுறதுனுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கணும் அப்படின்னு பிரியப்படுறோம். அதற்கு நிச்சயமாக கிரிராஜருடைய கருணை இருக்கும்னு நினைக்கிறோம். அவருடைய கருணையில் அவரை நம்ம வழிபடலாம். ஹரே கிருஷ்ணா. நான் இன்றைக்கு இத்தோடு முடித்து கொள்கிறேன். நிறைய பக்தர்கள் பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய், கிரி கோவர்தன கி ஜாய்.